நேர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். நமது பண்பலகிலா நாள்தோறும் பல்வேறு விதமான நிகழ்ச்சிகளின் மூலம் பல பயனுள்ள தகவல்களை தெரிஞ்சிட்ருக்கோம். அந்த வகையில் இன்று சென்னை திருவெற்றியூர் கௌதம் தோல் மருத்துவமனையின் தோல் மற்றும் சிகை மருத்துவ நிபுணர் மூத்த ஆலோசகருமான டாக்டர் பி மெர்வின் அவர்கள் அக்கி நோய் பாதிப்புகளும் தீர்வுகளும் குறித்து நமக்கு பல தகவல்களை வழங்குவதற்காக தற்போது நம்முடன் இணைந்திருக்கின்றார். வாங்க நேர்களே, நிகழ்ச்சிக்குள்ள போகலாம்.
புதுகை பண்பலை நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு மருத்துவம் நிறைய வளர்ந்துருக்குது, அதே போல இன்னைக்கு பல்வேறு கிருமிகளால நிறைய புதிய புதிய நோய்களும் இன்னைக்கு வந்துகிட்டு தான் இருக்குது. அந்த நோய்களுக்கு எதிராக நம்மளுடைய மருத்துவர்கள் தங்களுடைய தொடர்ச்சியான பல்வேறு ஆராய்ச்சிகளை செஞ்சு மருத்துவத்தின் மூலமா பல்வேறு நோய்களை குடும்பத்துல காக்கக்கூடிய பணியை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு இதுல அக்கி அப்படிங்கிற ஒரு நோய் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அக்கி அம்மை அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த நோய் ஏன் ஏற்படுது, அதற்கு என்னென்ன காரணங்கள், அதற்கு இருக்கக்கூடிய சிகிச்சை முறைகளை கொண்டு இன்னைக்கு நம்மளுடைய மருத்துவர் ஐயா அவர்கள் நேர்காணல் செஞ்சு பல்வேறு தகவல்களை நம்ம தெரிஞ்சுக்க இருக்கிறோம். ஐயா, உங்களை பத்தின ஒரு சுய அறிமுகம் நம்முடைய புதுகை பண்புடைய நேர்களுக்காக செஞ்சுக்கோங்க ஐயா.
புதுகை எஃப்எம் நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள். நான் டாக்டர் மெர்வின். நான் வந்து இங்க சென்னை திருவொத்தியூர்ல தோல்நோய் சிறப்பு மருத்துவமனை கௌதம் ஸ்கின் கிளினிக் என்ற பெயரில் தோல்நோய் கிளினிக் கடந்த 20 ஆண்டுகளாக நான் நடத்தி வருகிறேன்.
ஐயா, இப்ப இந்த அக்கி அம்மை அப்படின்னு ஒரு நோயை பத்தி நம்ம கேள்விப்பட்டிருப்போம். நிறைய குழந்தைகளுக்கு இந்த நோய்களுக்கு அக்கி வந்துருச்சு அப்படின்னு சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அக்கி அம்மை அப்படின்னா என்ன, அதை பத்தி கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க ஐயா.
அக்கி அம்மை என்பது இங்கிலீஷ்ல வந்து ஹெர்பிஸ் ஆஸ்டர் அல்லது ஷிங்கிள்ஸ் அப்படின்னு கூறுகிறோம். அக்கி அண்மை என்பது ஒரு வைரஸ் நோய் கிருமியால் ஏற்படுகிறது. அது வந்து வாரிசெல்லா சோஸ்டர் என்கிற வைரஸால் ஏற்படுகிறது. இதே வைரஸால் தான் சிக்கன் பாக்ஸ் அதாவது சின்னமை நோயும் உருவாகும்.
நம்மளுடைய மருத்துவ துறையில அக்கி நோய் அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த நோய் எந்தெந்த காரணங்களுக்காக ஏற்படுது, ஒருவருக்கு இந்த நோய் வந்துருச்சு அப்படிங்கிற பட்சத்துல அவருடைய உடல்ல என்னென்ன அறிகுறிகள்லாம் தென்படும், இந்தெந்த அறிகுறிகளை வச்சு இந்த அக்கி நோய் பாதிப்பு வந்துருச்சு அப்படிங்கறத நம்ம எப்படி தெரிஞ்சுக்கலாம், அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க.
அதாவது அக்கி நோய் அதாவது வாரிசெல்லா சோஸ்டர் ஹெர்பிஸ் சோஸ்டர் வந்து இந்த நோய் வந்து ஏற்கனவே சிக்கன் பாக்ஸ் அதாவது சின்னமை வந்தவங்களுக்கு தான் இது நோய் ஏற்படும். அதாவது ஏற்கனவே சின்னமை நோய் வந்தவங்களுக்கு அதாவது சிக்கன் பாக்ஸ் வந்தவர்களுக்கு அந்த வாரிசெல்லா சோஸ்டர் என்கிற கிருமியானது அவங்களோட நரம்பு மண்டலத்துல டார்மண்டா அதாவது செயலற்ற நிலையில் தூங்கி கொண்டிருக்கும். அது உடம்புல இம்யூனிட்டி அதாவது நோய் எதிர்ப்பு தன்மை குறையும் போது மீண்டும் செயல்படும். நோய் எதிர்ப்பு தன்மை எப்பொழுதுதான் நம்ம உடம்புல குறையுறதுன்னு பார்த்தோம்னா ஒருவருக்கு மன அழுத்தம் இருக்கும்போது அவருக்கு வந்து அந்த நோய் மீண்டும் செயல்படும். வேற என்ன காரணங்கள் பார்த்தோம்னா நோய் எதிர்ப்பு சக்தி குறைக்கும் மருந்துகள் அதாவது நோய் எதிர்ப்பு சக்தி குறைக்கும் மருந்துகள் என்னன்னு பார்த்தோம்னா சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சையில் இருப்பவர்கள், இதயம் கல்லீரல் மாற்று அறுவை சிகிச்சை செய்து கொண்டவர்கள், ஹெச்ஐ நோய் தொற்று முடக்குவாத நோய் உடையவர்கள், புற்றுநோய் தாக்கியவர்கள் ஆகியோருக்கு பெரும்பாலும் இந்த நோய் வரதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு.
ஐயா, இப்ப இந்த அக்கி புடை அப்படின்னு சொல்லுவாங்க, அக்கி புடை அப்படின்னா என்ன, இந்த நோய் ஏன் ஏற்படுது, இதற்கான காரணங்கள் என்னென்ன, அதை பத்தி கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க.
அக்கி புடைனாலும் அக்கி அண்மைனாலும் இரண்டும் ஒரே தான், வேற வேற பேர் வச்சிருக்காங்க, வேற பேர் அது அவதான். மற்றபடி வந்து அக்கி புடையினாலும் அக்கி அம்மையினாலும் இரண்டு ஒரே நோய் தான். அது வர்றது காரணம் நாம இப்ப மேற்கூறிய காரணங்கள் தான், இதுவும் ரெண்டும் ஒரே நோய் தான்.
ஐயா, இப்ப இந்த படர்தாமரை அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருப்போம், சொறி அல்லது படர்தாமரை அப்படின்னு நம்ம தோல்ல அந்த ஒரு வட்டம் வடிவத்தில் இருக்கும் ஒரு அரிப்பு அப்படிங்கிறது ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும். படர்தாமரை குறித்து இன்னைக்கு நிறைய மருத்துவர்கள் தொடர்ச்சியா நம்ம அவருடைய விழிப்புணர்வை வலியுறுத்திட்டே வருவாங்க. படர்தாமரை அப்படின்னா என்ன, இந்த படர்தாமரைக்கும் தோல்ல ஏற்படுத்தக்கூடிய அக்கி அப்படிங்கிற நோய்க்கும் ஏதாவது தொடர்பு இருக்காங்க ஐயா?
படர்தாமரைங்கிறது உடம்புல வந்து ரவுண்ட் ரவுண்டா ஒரு பேச்சஸ் மாதிரி வரும், அது வந்து ஃபங்கஸ்னால ஏற்படுது. இந்த அக்கி நோய் வந்து வைரஸ்னால ஏற்படுகிறது. அக்கி படர்தாமரைக்கும் அக்கி அம்மைக்கும் எந்த தொடர்பும் இல்லை, இரண்டுமே வெவ்வேறு வியாதிகள். படர்தாமரைங்கிறது வந்து ஃபங்கஸ்னால வருது, அக்கி அம்மை என்பது வைரஸ்னால வர வியாதி. ஸோ இரண்டும் வெவ்வேறு வியாதிகள் தான்.
ஐயா, அதே போல இந்த அக்கி அப்படின்னு சொல்லும் பொழுது சின்னம்மை, தட்டம்மை இந்த மாதிரி நோய்களை நம்ம கேள்விப்பட்டிருப்போம். இந்த தோல்ல ஏற்படக்கூடிய சின்னம்மை, தட்டம்மை போன்ற நோய்களுக்கும் அக்கி நோய்க்கும் ஏதாவது தொடர்பு இருக்காங்க ஐயா?
இது ஒரு சிறந்த கேள்வி. தட்டம்மை என்பது நம்ம இங்கிலீஷ்ல மீசல்ஸ் அப்படின்னு,
இதன் மூலமா பிளாஸ்டிக்கை பயன்படுத்த கூடாது.
மீசல்ஸ் வந்து சின்ன தட்டம்மை வந்து சின்ன குழந்தைகளுக்கு தான் வரும், பெரியவங்களுக்கு வரது வந்து ரொம்ப ரேர் தான். தட்டம்மை வந்து உடம்புல வந்து சின்ன புள்ளி புள்ளியா வரும், சிவந்த புள்ளி புள்ளியா அப்படி வரும், வேர்க்குறு மாதிரி புள்ளி புள்ளியா அப்படி இருக்கும், ஃபீவர் இருக்கும், ஜுரம் இருக்கும், இருமல் சளி இருக்கும், உடம்பு வலி இருக்கும். இதெல்லாம் பெரும்பாலும் சின்ன குழந்தைகளை தான் தாக்கும். சின்னம்மை என்பது நான் முதலில் கூறியவாது அதான் சிக்கன் பாக்ஸ் அப்படிங்கிற வியாதி. சின்னம்மை நோய் தான் ஹெர்பிஸ் வாரிசலா சாஸ்டர் என்கிற நோய் கிருமிய வைரஸ்னால வருது. ஸோ ஏற்கனவே சின்னம்மை வந்தவர்களுக்கு தான் இந்த புதுசா இந்த அக்கி வியாதி, அக்கி அம்மை என்கிற வியாதி வருகிறது. ஸோ சின்னம்மைக்கும் அக்கி அம்மைக்கும் தொடர்பு இருக்கிறது. அந்த தட்டம்மைக்கும் அக்கி அம்மைக்கும் எந்த தொடர்பு இல்லை.
ஐயா, இப்ப ஒரு குடும்ப உறுப்பினருக்கு இந்த அக்கி அம்மையினுடைய பாதிப்பு ஏற்பட்டுருச்சு அப்படிங்கிற பட்சத்துல அந்த குடும்ப உறுப்பினருக்கு அல்லது அவரோட தொடர்பு இருக்கக்கூடிய மற்ற உறுப்பினர்களுக்கும் இந்த நோய் பரவுறதுக்கு வாய்ப்பு இருக்காங்க ஐயா?
இதுவும் ஒரு சிறந்த கேள்வி. இப்ப ஒரு குடும்பத்துல ஒரு உறுப்பினர்களுக்கு, ஏதாவது ஒரு உறுப்பினர்களுக்கு அக்கி அம்மை நோய் தாக்கிடுச்சுன்னா மற்ற குடும்ப உறுப்பினர்களுக்கு அக்கி அம்மை நோய் வராது, ஆனா அவங்களுக்கு வந்து சின்னம்மை நோய், அதாவது சிக்கன் பாக்ஸ் வர்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ஸோ வந்து இது என்ன பண்ணணும்னா, ஒருத்தருக்கு அக்கியம்மை நோய் இருந்ததுன்னா அவங்களை தனிமைப்படுத்திக் கொள்ள வேண்டாம். ஏன்னா மற்றவங்களோட சேர்ந்து அவங்க கலந்துருந்தாங்கன்னா மற்றவங்களுக்கு வந்து அந்த சின்னம்மை, அதாவது சிக்கன் பாக்ஸ் என்கிற வியாதி வர்றதற்கு நிறைய சான்சஸ் இருக்கு. அக்கியம்மை நோய் வந்தவர்களிடத்து இன்னொருத்தவங்களுக்கு அக்கியம்மை நோய் பரவாது. அந்த அக்கியம்மை நோய் இருப்பவர்களை உறுப்பினர்களுக்கு வந்து இன்னொரு குடும்ப உறுப்பினர்களுக்கு சின்னம்மை நோய், அதாவது சிக்கன் பாக்ஸ் நோய் வர்றதற்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு.
ஐயா, இப்ப ஒரு நபருக்கு அக்கி அம்மை வந்துருச்சு, வந்ததுக்கு பின்னாடி தடுப்பூசிகளின் மூலமா மருத்துவ சிகிச்சையின் மூலமா குணமாயிட்டாங்க அப்படிங்கிற பொழுது ஏற்கனவே வந்த பாதிப்புல மீண்டும் அந்த
இதன் மூலமா பிளாஸ்டிக்க பயன்படுத்த கூடாது.
ஏற்கனவே அக்கி அம்மை வந்து அவர்கள் தகுந்த சிகிச்சை எடுத்துக்கொண்டார்கள் என்றால் மீண்டும் அக்கி அம்மை நோய் வந்து எளிதில் தாக்காது. அதாவது ஒரு 10, 15, 20 வருடங்களுக்கு எளிதாக அக்கியம்மை நோய் மீண்டது வருவதற்கு வாய்ப்புகள் மிக குறைவு. ஸோ அவங்கள் சிறந்த தகுந்த சிகிச்சை எடுத்துக்கொண்டார்கள், அக்கியம்மை வந்து சிறந்த தகுந்த சிகிச்சை எடுத்துக்கொண்டார்கள் என்றால் அவர்களுக்கு மீண்டும் அக்கியம்மை நோய் தாக்குவதற்கு வாய்ப்புகள் மிக குறைவு. அப்படி தாக்கினால் என்றாலும் கூட அது பல வருடங்கள் கழித்து தான் மீண்டும் தாக்குவதற்கு வாய்ப்புகள் உள்ளன.
ஐயா, இப்ப இந்த அக்கி நோய் ஒருத்தருக்கு வந்துருச்சு அப்படிங்கிற பட்சத்துல அவருடைய உடல்ல எந்தெந்த உடல் உறுப்புகள்லாம் பாதிக்கப்படுது, எப்படியெல்லாம் அந்த உடல் உறுப்புகள் பாதிக்கப்படும், இந்த பாதிப்புகள் ஏற்படுது அப்படிங்கிற பட்சத்துல இது அக்கியினாலதான் இந்த பாதிப்புகள் வரும் அப்படிங்கிறத நம்ம எப்படி கண்டறியலாம், அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க ஐயா.
அதாவது அக்கியம்மை பெரும்பாலும் தோலை தான் பாதிக்கும். ஒருத்தருக்கு அக்கியம்மை வந்துருச்சுன்னா அவங்களுக்கு என்ன அறிகுறிகள்லாம் தென்படும்னா, தோலில் சிவப்பு கொப்புளங்கள், கடுமையான நரம்பு வலி, எரிச்சல் மற்றும் பல சில நேரங்களில் காய்ச்சல் போன்ற அறிகுறிகள் காணப்படும். அது தோலின் எந்த பகுதியில் வேண்டுமானாலும் தோன்றலாம். ஆனால் பொதுவாக ஒரு பக்கத்திலேயே, அதாவது எய்தர் லெஃப்ட் சைட் ஆர் ரைட் சைட், இடது பக்கம் அல்லது வலது பக்கம், ஏதாவது ஒரு பக்கத்துல தான் தாக்கும். அது இந்த நோய் தோல்ல ஏதாவது ஒரு பக்கத்துல தான் தாக்கும், இரண்டு பக்கத்துல யூஸ்வலா வராது. இடது பக்கம் அல்லது வலது பக்கம், ஏதாவது தோல்ல ஒரு பக்கம் தான் வரும். வலது பக்கம் மூக்கோ, கண்ணோ, முதுகு, மார்பு போன்ற இடங்களில் அதிகமாக காணப்படுகிறது. ஏதாவது ஒரு பக்கத்துல உள்ள நோய் தோலை தான் இது தாக்குது.
ஐயா, இப்ப இந்த மன அழுத்தம் அப்படிங்கிற ஒரு சிக்கல் அப்படிங்கிறது இன்னைக்கு எல்லாருமே இருக்குது. ஒரு படிக்கக்கூடிய மாணவர்களா இருந்தாலும் சரி, ஒரு வேலை நிமித்தம், பணி நிமித்தம், குடும்ப உறவுகள்ல பல்வேறு காரணங்களால இன்னைக்கு நிறைய பேரு மன அழுத்தத்தினால பாதிக்கப்பட்டிருக்காங்க. அவ்வாறு இயல்பா இயற்கைய மன அழுத்தம் பாதிக்கப்பட்டவங்களுக்கு அதனாலையும் இந்த அக்கி நோயினுடைய பாதிப்புகள் ஏதாவது வருவதற்கு வாய்ப்பு இருக்காங்க ஐயா?
அதாவது ஏற்கனவே இப்ப ஒருத்தர் மிகுந்த மன அழுத்தத்துல இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு ஏற்கனவே சின்னமை நோய் அத சிக்கன் பாக்ஸ் வந்திருந்தானா, சில வருடங்களுக்கா பல வருடங்களுக்கு முன்பாக சிக்கன் பாக்ஸ் நோய் வந்து தாக்கியிருந்தா, அந்த வாரிசலா சோஸ்டர் என்கிற வைரஸ் சார்ந்து அவருடைய நரம்பு மண்டலத்துல இது டார்மண்டா அதாவது செயலற்ற நிலைமையில் தூங்கி கொண்டிருக்கும். அது உடம்புல இம்யூனிட்டி அதாவது நோய் எதிர்ப்பு தன்மை குறையும் போது மீண்டும் செயல்படும். இப்ப இம்யூனிட்டி எப்பெல்லாம் குறையுதுன்னா, அதாவது நீங்க இப்ப கூர்ந்த மாதிரி ஒரு சின்ன மன அழுத்தத்துல இருந்தாங்கன்னா அது உடம்புல உள்ள இம்யூனிட்டியை குறைக்கிறது. ஸோ அந்த வாரிசலா சோஸ்டர் என்கிற வைரஸ் மீண்டும் உயிர் பெற்று அது வந்து அவங்களுக்கு அக்கியமை நோய் வருவதற்கு வாய்ப்புகள் உள்ளது. சோ இந்த மன அழுத்தத்தை நம்ம குறைச்சுக்கிறது நல்லது.
ஐயா, இப்ப நம்மளுடைய காலகட்டத்துல இந்த பருவ மாற்றங்கள் அப்படின்னு ஏற்படுது, அதாவது இயல்பா இயற்கையா குளிர்காலம் வெயில் காலம் இந்த மாதிரி இருக்குது. குளிர்காலம் அப்படின்னு சொல்லும் பொழுது குளிர்காலத்துல இயல்பா சில சிறு குழந்தைகளுக்கு ஜலதோஷம் இருமல் சளி சிக்கல்கள் வந்து ஏற்படும். அதே மாதிரி வெயில் காலத்துல இந்த பருவறது வியர்குரு இந்த மாதிரி நோய்களும் அந்த பருவ காலகட்டத்துல இயல்பா எல்லாருக்கும் வரக்கூடிய ஒரு நோய்கள். இப்ப இந்த அக்கி அப்படின்னு சொல்லும் பொழுது எந்த காலகட்டத்துல இந்த நோயினுடைய தாக்கம் அதிகமா இருக்கும், அதுக்குன்னு ஏதாவது காலகட்டங்கள் இருக்காங்க ஐயா?
அதாவது இந்த அக்கி நோய் உருவத்துல இப்ப வந்து உங்களுக்கு வந்து அக்கி நோய் வந்து ஏற்கனவே சின்னமை நோய் அதாவது சிக்கன் பாக்ஸ் நோய் வந்து தாக்கினால்தான் அவர்களுடைய உடம்புல வந்து அக்கியமை அதாவது ஹெர்பிஸ் சோஸ்டர் நோய் வரும். இந்த வாரிசலா சோஸ்டர் அதாவது அக்கி நோய் ஏற்படுத்துற வைரஸ்ங்கிறது வந்து பெரும்பாலும் வந்து சம்மர் சீசன்ல அதாவது கோடை காலத்துல அதிகமா பரவுறதுக்கு வாய்ப்புகள் உள்ளது. சோ வந்து இந்த அக்கியமை நோய் வந்து பெரும்பாலும் கோடை காலத்தில் வருவதற்கு
என்னென்ன வைரஸ்கள்னால இந்த அக்கியம்மை அப்படிங்கறது பரவுறதுக்கு காரணமா இருக்குது, அத பத்தி ஏதாவது கொஞ்சம் தகவல்கள் சொல்ல முடியுமாங்க ஐயா?
சொல்லலாங்க. இந்த அக்கியம்மை நோய் நான் முன்பு கூறியது போல சோஸ்டர் என்கிற வைரஸாலாம் வருது. இந்த வாரிசலா சோஸ்டர் தான் சிக்கன் பாக்ஸ் அது வந்து சிறுமை நோய் ஏற்படுத்துகிறது. இந்த வாரிசலா சோஸ்டர் வந்து எனவே சிறுமை நோய் வந்தவங்களுக்கு அவங்களோட உடம்புல டார்மண்டாக தூங்கிக்கும் அதாவது செயலற்ற நிலையில் அது தூங்கிக்கிட்டிருக்கும். அது மீண்டும் உடம்புல உள்ள நோய் எதிர்ப்பு தன்மை குறையும் போது அது மீண்டும் செயல்படும். ஸோ அக்கியமை நோய் வந்து வாரிசலா சோஸ்டர்
மனிதர்களுடைய உடல்ல குறிப்பா நரம்புகளை பாதிக்கக்கூடிய தன்மை உண்டதா, இல்லது நரம்புகள் இல்லாம உடல்ல வேற எந்தெந்த மற்ற பாகங்கள்ல இதனுடைய உடல் உறுப்புகளை இந்த நோய் வர்றதுனால பாதிப்புகள் ஏற்படக்கூடியதா இருக்குது, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க ஐயா.
அக்கி நோய் வந்து பெரும்பாலும் வந்து அந்த நரம்பு மண்டலம் வந்து டார்மண்டா அதாவது செயலற்ற நிலைமையில உறங்கி கொண்டிருக்கும். அது மீண்டும் அவருடைய உடம்பில் இம்யூனிட்டி குறையுது, அது வந்து மீண்டும் உயிர் பெற்று அவருடைய தோலுக்கு அந்த நரம்புகள் வழியாக டிராவல் செய்து அது அவர்களுடைய தோலை வந்து சேர்கிறது. ஸோ இந்த அக்கி நோயுடைய தாக்கங்கள் பெரும்பாலும் தோலிலேயே காணப்படுகின்றன. மேலும் நரம்புகளும் பாதிக்கப்படலாம். நரம்புகள் பாதிக்கப்படும் நரம்பு வலி இருக்கும். ஒருத்தருக்கு அக்கி நோய் வந்துருச்சுன்னா அந்த சுற்றி இருக்கிற நரம்புகளும் பாதித்து அதனால் அவர்களுக்கு நரம்பு வலி, சிலவர்களுக்கு அந்த நரம்பு வலியானது ஒரு வருடங்கள் அக்கி நோய் முழுவதுமாக குணமடைந்தால் போல அந்த நரம்பு வலியானது அதாவது போஸ்ட் ஹெர்பெட்டிக் நியூரால்ஜி என்று கூறுவார்கள். இந்த நரம்பு வலியானது பலருக்கு ஒரு வருடங்கள் வரை கூட அந்த போஸ்ட் ஹெர்பெட்டிக் நியூரால்ஜியா நரம்பு வலியானது ஒரு வருடங்கள் கூட இருக்கும். அந்த நோயின் அந்த வலி தன்மையானது ஒரு வருடங்கள் கூட இருக்கும். ஸோ அது அந்த அக்கி நோய் வந்தால் நம்ம மருத்துவர்களிடம் சென்று சிறப்பு சோதனைப்பட்டு அதுக்கான மாத்திரைகளை எடுத்துக்கொண்டால் என்றால் அந்த நரம்பு வலி போன்ற பக்க வளைவுகளிலிருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்ளலாம்.
ஐயா, இப்ப இந்த பாலியல் ரீதியா பாலியல் சார்ந்த நிறைய நோய்கள் இன்னைக்கு பரவிக்கிட்டு இருக்கு. இந்த பாலியல் சார்ந்து ஏற்படக்கூடிய நோய்க்கும் இந்த அக்கி போன்ற நோய்களுக்கும் ஏதாவது தொடர்பு இருக்காங்க ஐயா?
இதுவும் ஒரு சிறந்த கேள்வி. இந்த பாலியல் நோய் என்பது என்னன்னு பார்த்தோம்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் உடல் உறவு கொள்ளும் போது ஏற்படுவதுதான் அது அந்த பாலியல் நோய் என்று சொல்கிறான். அக்கி என்பது வந்து பாலியல் தொடர்புனால பரவாது, ஒருத்தருக்கு ஒருத்தரிடந்து இன்னொருத்தருக்கு பரவாது. இது வந்து எப்படி பரவுதுன்னா, ஒருத்தருக்கு உடம்புல அக்கி நோய் இருந்ததுன்னா அந்த ஸ்கின்ல இருந்து அந்த கொப்பளங்கள் வெளிப்படும், அந்த கொப்பளங்களத்துல இருந்து வருகிற அந்த வைரஸ் வாங்கிறது காட்டில் கலந்து அந்த காட்டில் அந்த வைரஸ் ஆனது 2 மணி நேரம் வரை உயிருடன் இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் உள்ளது. இந்த காட்டை அருகில் உள்ளவர்கள் சுவாசிக்கும் போது அவர்களுடைய உடம்பில் இந்த வைரஸ் ஆனது சென்று சேர்ந்து அவருடைய உடம்பில் சின்னம்மை நோய் அதாவது சிக்கன் பாக்ஸ் வர்றதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. ஸோ இது வந்து பாலியல் ரீதியாக ஒருத்தரிடந்து மற்றவர்களுக்கு பரவாது. இது பெரும்பாலும் இந்த வைரஸ் ஆனது காற்று மூலமாக தான் ஒருத்தரிடந்து மற்றவர்களுக்கு பரவும்.
ஐயா, இப்ப ஒருத்தருக்கு அக்கி நோய் வந்துருச்சு அப்படிங்கிற பட்சத்துல இன்னைக்கு இருக்கக்கூடிய நவீன மருத்துவ முறைகள் மூலமா இந்த அக்கி நோயை முற்றிலுமா குணப்படுத்த முடியுமா? அதற்கு உண்டான பாதுகாப்பு முறைகள் ஏதாவது இன்னைக்கு இருக்காங்க ஐயா?
ஒருத்தருக்கு அக்கி நோய் வந்து அவருக்கு வந்த 2 அல்லது 3 நாட்களுள் சிறந்த மருத்துவரிடம் அதாவது தோல் நோய் மருத்துவரிடம் சென்று ஆலோசனை பெற வேண்டும். அப்படி ஆலோசனை பெற்று அவர்கள் தகுந்த சிகிச்சை எடுத்துக்கொண்டார்கள் ஆனால் அக்கி நோயிலிருந்து முழுவதுமாக குணம் பெற முடியும். இப்போது நிறைய ஆன்டிவைரல் டேப்லெட் வந்து நிறைய மாத்திரைகள் நிறைய அக்கி நோயை குணப்பதற்கு நிறைய மாத்திரைகள் சந்தைகளில் உள்ளன. ஏசைக்ளோவிர் பாலசைக்ளோவிர் போன்ற ஆன்டிவைரல் மாத்திரைகள் அதுவும் மருத்துவரிடம் சென்று அவர்கள் ஆலோசனையின் படி பரிந்துரைக்கப்பட்டு அந்த மாத்திரைகள் நாம உட்கொண்டோம் என்றால் அக்கி நோயிலிருந்து முழுவதுமாக குணம் பெற முடியும்.
ஐயா, இன்னைக்கு இருக்கக்கூடிய ஏன்னா இன்றைய காலகட்டத்துலதான் இந்த அக்கி நோய் அதனுடைய தாக்கம் அப்படிங்கிறது இன்னைக்கு பரவலா எல்லா இடத்துல இருக்குது. இன்னைக்கு இந்த அக்கி நோய் குறித்த விழிப்புணர்வு அப்படிங்கிறது பொதுமக்கள்கிட்ட எந்த அளவுல இருக்குது? இந்த நோய் பரவாம தற்காத்துக் கொள்வதற்கு பொதுமக்கள் எந்த மாதிரியான ஒரு வழிமுறைகளை பின்பற்றணும், அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க ஐயா.
நான் பொதுவாக பொதுமக்களுக்கு கூட ஆசைப்படுகின்ற முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் என்னவென்றால், அவர்கள் தங்களுடைய மன அழுத்தத்தை குறைக்க வேண்டும். மன அழுத்தத்தை குறைக்கிறது எப்படின்னா, இரவில் குறைந்தது 7 லிருந்து 8 மணி நேரம் வரை நல்ல ஆழ்ந்த தூக்கம் தூக்கம் இருக்க வேண்டும். அதுக்கு அதன் பின்பு அதிக நேரம் நாம மொபைல் போன் பாக்குறது அந்த கம்ப்யூட்டர் பாக்குறது இதெல்லாம் வந்து அதெல்லாம் குறைக்க வேண்டும். அது போக நிறைய தண்ணீர் படுக வேண்டும், ஃப்ரெஷ்ஷான பழச்சாறு படுக வேண்டும், உணவில் அதிகம் ஊட்டச்சத்து நிறைந்த காய்கறிகள் கீரை வகைகள் பழங்கள் பால் முட்டை போன்றவற்றை எடுத்துக்கொள்ளலாம். இதுவே சைவ உணவம் அவங்க அசைவ உணவு சாப்பிட்றவர்கள் என்றால் மீன்கள் இறைச்சி ஆகியவற்றை எடுத்துக்கொள்ள வேண்டும். இதனால் உடம்பில் உள்ள நோய் எதிர்ப்பு சக்தியை நம்ம கூட்டிக் கொள்ளலாம். அது போக தினந்தோறும் குளித்து உடை மாற்றி தன்னையும் சுற்றுப்புறத்தையும் வீட்டையும் சுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும். மேற்கூறிய காரணத்தில் பொதுமக்கள் தங்களுடைய வாழ்க்கையில் கடைபிடித்தால் இந்த அக்கி நோய் வருவதிலிருந்து தங்களை ஓரளவு பாதுகாத்துக் கொள்ளலாம்.
இப்ப இந்தியா தவிர வேற நாடுகள்ல இந்த அக்கி நோயின் பாதிப்புகள் குறித்து ஏதாவது இந்த பாதிப்புகள் இந்த நாடுகள்ல இருக்கு அப்படின்னு வரலாற்று ரீதியில வேற வேற நாடுகள்ல இந்த நோய் குறித்தான குறிப்புகள் ஏதாவது இருக்காங்க ஐயா?
இந்த வைரஸ் நோயாங்கிறது வந்து எல்லா நாடுகள்லயும் காமனாக தான் இருக்கும். இந்த நாடுகள்ல வந்து அக்கி நோய் அதிகமா இருக்கிறது அப்படி என்று எந்த குறிப்பேடுகளும் இல்லை. இது பொதுவாக வேர்ல்டு வைட் அதாவது உலகம் முழுக்க எல்லா இடங்களிலும் காணப்படுகின்ற ஒரு சாதாரண காமன் வைரஸ் டிசீஸ் தான். அதனால இது வேர்ல்டு வைடா அதாவது உலகம் முழுவதும் இந்த நோய் எந்த நாட்டிலும் எந்த இனத்தை சார்ந்தவர்களையும் இந்த நோய் தாக்கும்.
ஐயா, இது வரைக்கும் இந்த அக்கி அப்படிங்கிற ஒரு நோய், இந்த நோய் ஏன் ஏற்படுது, இதற்கான காரணங்கள் என்ன, இந்த நோய் வந்ததுக்கு பின்னாடி மனிதனுடைய உடல்ல என்னென்ன பாதிப்புகள்லாம் ஏற்படும், இந்த அக்கி நோய் வராம பொதுமக்கள் எப்படி தங்களை தற்காத்துக்கணும் அப்படிங்கறத குறித்து மிக சிறப்பா மிக தெளிவான ஒரு விளக்க உரையை வழங்கினீங்க. புதுகை பண்பலை நேயர்கள் சார்பா உங்களுக்கு மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறோங்க ஐயா.
நன்றி, வணக்கம்.
நேர்களே, இதுவரை அக்கி நோய் பாதிப்புகளும் தீர்வுகளும் குறித்து நமக்கு பல பயனுள்ள தகவல்களை வழங்கிய டாக்டர் பி. மெர்வின் அவர்களுக்கு புதுகை பண்பலை சார்பாகவும் நேர்கள் சார்பாகவும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் இந்நிகழ்ச்சி குறித்த உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு அனுப்ப வேண்டிய வாட்ஸ்அப் எண் 6 3 8 0 0 7 7 9 5 0 என்ற எண்களிலும், புதுகை எஃப்எம் 9.1.2@gmail.com என்ற மின்னஞ்சல் முகவரியிலும் உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு அனுப்பலாம். மேலும் இது போன்ற பயனுள்ள பல்வேறு விதமான தகவல்களை தெரிந்து கொள்ள தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் புதுகை பண்பலை 91.2 மக்கள் வானொலி, மக்களுக்கான சமுதாய வானொலி.